තරු රවුෆ් හකීම් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තිබෙනවා.
Thank you very much, Honorable Presiding Member. The Honorable Minister of Agriculture, Mahindananda Aluthgamage, my fellow Member of Parliament from Kandy District, was very combative in suggesting certain suggestions regarding this. But I also must say that I also regret that these days, and perhaps in the history of this country, if at all going by the number of effigies burned in the country, the highest number of effigies must be of the Honorable Minister of Agriculture, the current Minister of Agriculture. All over the country, all the farmers are burning his effigies. It's very unfortunate. He's a fellow Member of Parliament, but that is the situation in which he is today with his current subject of Minister of Agriculture. Now, let me not go into this whole issue of chemical fertilizer and organic fertilizer, which has now become a serious talking point in the entire country. Now, putting that aside, now this issue, the suggestion that he made regarding the COPE report and the action to be taken by the Speaker, I must concur with him. The correct position, as the Honorable Lakshman Kiriyala said, is that once a report at the COPE is presented to the House, it becomes a property of the House. It becomes incumbent on the Speaker to take action from there onwards, out of his own volition, as mentioned by the report. So, yes, it had been sent once earlier to take action in terms of whatever suggestions that have been made by the committee, either to the Bribery Commission or the Attorney General's Department or the Criminal Investigation Department. So it has to be pursued by the Speaker himself. So therefore, I believe that suggestion will be looked into. Now, regarding this particular report, which is relating to the SLIIT campus, which incidentally comes within the electorate where you represent in Parliament, Honourable Presiding Member, this is a very interesting story because in all times material to this inquiry and investigation, twice I have been minister in charge, once in the year 2000-2001, I was the minister in charge of Ministry of Internal and External Trade, under which this institution came. Then, subsequently, in 2019-2020, I became the Minister of Higher Education, during which period, then secretary of mine, Mr. Priyanta Mayadunne, who is currently the secretary, the Minister of Justice, was my secretary, and he initiated this report to cabinet regarding the abolition of the decision that had been taken previously to delist the SLIIT campus from the subject matters of the Minister of Higher Education. So, in all times material to this investigation, twice I have held office as minister. And therefore, I need to discuss some of these matters because there have been some serious issues and a lot of anomalies regarding the structure, functioning, and the entire organization of this SLIIT campus. Now, the relationship between Mahapala Trust Fund and the SLIIT is being questioned here. The question by the current administration of the SLIIT, on the basis that the letters that have been sent to the COPE says that the SLIIT was never funded and established by the Mahapala Trust Fund. This is the position they are taking, that they are an independent institution and they have absolutely no connection except to say that the Mahapala Trust Fund is the lessor who had leased their property in which these buildings have been set up. Now, there are serious conflicts arising out of these statements. That is why the COPE report wants to present this matter to the House so that this can be looked into, because there are serious issues. Now, initially, they also say, now they are contesting this issue in several ways. One is that, now we have this cabinet memorandum dated 1st April 1998 and establishing of a provisional company limited by guarantee on the 26th of March 1999. Now, it is a contention of the current administration that this cabinet memorandum was submitted with the intention of setting up this campus as a part of the Moratorium University. And subsequently, because the finance ministry observations was opposed to the setting up of that institution, and that there was no possibility to pay that it could rely on the consolidated fund to meet the recurrent costs, that it was not accepted, and that it was through the efforts of certain private individuals as a separate project, they started it. This is their contention. Now, I'm only saying that it's their contention. And they are also contending that this was set up by the Board of Investment as the city campus of the SLIIT at the Bank of Ceylon building in Kolpitty way back in 1999. And then it continued to function. Thereafter, the buildings were put up in the current Malabe premises. And that their condition, of course, is that they only got it as a lease from the Mahapala Trust Fund. And Mahapala Trust Fund, for all purposes throughout, has simply been the lessor of this property and not in any way involved with the institution. Now, this is a very, very contentious one because there are several. We had to examine the minutes of the Mahapala Trust Fund. There are several minutes that have been referred to by the current administration as well as in our report. So we have to look at why this conflict has arisen. And then subsequently, several times the agreements have been changed. In 2005, it had been changed. Subsequently, Cabinet took a decision in 2017 to delist the SLIIT through the gazette from the functions of the Ministry of Higher Education. And subsequent to that is where my former secretary, Mr. Maya Dunne, sent a cabinet paper under my name to cabinet in the year 2019, which has, because there was a committee appointed, a four-member subcommittee of the cabinet was appointed to look into this matter to see as to the truth behind the whole contention that was that has become a contentious issue now because of this report. So therefore, it is important for us to look at this because at all times material to this report, there have been several conflicting positions taken. Now even the setting up the guarantee company, it is a contention of the present administrators of this SLIIT. They say it's a guarantee company. The guarantee company cannot hold, it only has the subscription shares, and there is no dividends paid, and therefore it's a not-for-profit institution. It is a fact that all over the world, important reputed universities, now for instance, Ivy League universities like Harvard, Yale, and Stanford, they are all set up through a trust.
Non-profit.
Not-for-profit institutions. So that's a good way to follow and to set it up. At the time this SLIIT campus was founded, was set up, these professionals, they say that there was only 200 graduates who were passing out of the university system in the information technology area. And now, it has now increased to almost 3,000 by the SLIIT alone. Almost half the number of IT graduates produced in this country. And therefore, this is a very important institution. So we need to look at the future administration and functions of this institution with a lot of responsibility. This conflict of interest, as far as the ownership or the functioning and the organizational structure and whether it should come within the purview of the University Grants Commission and be considered as a state university or part of a state university as it has been suggested, or whether to allow it to consider continue as a non-state university supervised by the UGC, of course, regarding the degree awarding. Yes, like the Kothalavala model, whether this is to be allowed to continue in that fashion. These are the issues that we need to resolve, because there are several allegations coming out as a result of the actual original documents being properly not being going into, being gone into. Now, I am told that originally, way back in 2019, matter was referred to the Attorney General. Huh? Yes, we don't mind. Yes. Yes. Now, the Attorney General was asked way back in 2019 to look into this and send a report. Now, I refer to page 21 of our report, where it says, to forward all the documents connected with this matter to the Attorney General seeking his opinion on the proposals of this memorandum. But this memorandum was submitted in the Cabinet Memorandum dated 13th August 2018. And subsequent to that, 18th December 2019, my ministry submitted a cabinet memorandum to re-gazette Sri Lanka Institute of Information Technology under the subject Ministry of Higher Education, Technology and Innovations with immediate effect and seeking approval to appoint a controlling board securing the official representation of state institutions. After considering aforesaid memorandum, the cabinet had taken a decision on the 14th of January 2020 to appoint a four-member committee to make recommendations to the committee cabinet within 3 weeks' time in that regard. But by this time, by March, Parliament was dissolved, then the Cabinet also stood dissolved thereafter, and then we couldn't, that Cabinet Subcommittee couldn't submit a report. So the matter stands there. Only thereafter COPE went into this matter and has now raised the issues concerning here. There is also another pertinent issue concerning whether the original board consisted of the SLIIT guarantee company had a few professors from the Moroto University. And there was the ex-chairman of the Board of Investment, Mr. Tilan Vijayasinghe. And there was a few others which positions, according to the COPE report, is ex officio positions held on behalf of the institutions in which they held that office. But then these individuals, their contention is that they never subscribed to the memorandum as ex officio members of those institutions, but in their private capacity. And this is another matter that we had to go into and see whether, in fact, the Articles of Association...
We have given you another 4 minutes. The last meet you have...
Beg your pardon?
We have given another 4 minutes for you.
Yes, thank you. So, we have to look into...
Now you have only 1 minute.
1 minute, okay. So, we have to look into this position as to whether, in fact, we have to examine the Articles of Association and the Memorandum Association of the guarantee company that was set up way back in 1999... whether, in fact, there is any reference to these individuals as far as the respective institutions, whether they represented those institutions in that particular guarantee company. This is another contention they are taking, because they have sent a letter to Julius and Creasy, their lawyers, to the COPE, refusing to participate. This is another issue. We have, time and again, various institutions, the other day, Litrogas, and laughs problem, they send a letter to the COPE saying that we are not answerable to you, we have no material interest, as the government doesn't have material interest in this, they don't provide funds, therefore we are an independent institution, we refuse to come and answer before the COPE. This contention they take, and they have even refused to the Auditor General's report, saying the Auditor General has no right to look into the audited accounts of their institution. Now, this Litrogas and last gas issue also, the similar issue came up. So, this, yes, therefore, we have to carefully, I mean, if those institutions come before the court, they can, of course, rather than writing letters, they can come before and explain. So, it will be a, we are not going to, you see, if they produce documents and justify their position, if they exonerate themselves before us, then there is no reason for us to find fault with them. Here they simply refuse and they just simply send letters and take cover under the letters or go before the Court of Appeal and file action and then take some spurious stay orders and then try to stall. I don't think we can be stalled by court orders to go into these matters. And this has been held in previously because the parliament has absolute right to go into these matters. And therefore, these matters will have to, now as Honorable Mahindananda Aludgamage suggested, Honorable Lakshman Kiriela suggested, now this is the property of the House. It is up to the Speaker to see that this matter is referred to the relevant institutions for further inquiry and to take a final decision. Thank you.
Just one thing to clarify. Today we got a letter from Litro Gas that the issue was settled and the case was withdrawn by the Litro against Attorney General. So now they are going to do the auditing works at Litro.
Yes. Oh, Harshavatma.
Sabhapatituma. අද උදේ අනුරකුමාර දිසානායක ගරු මන්ත්‍රීතුමා මේ විදුලි බල ඇමති ගාමිණී ලෝකයේ ඇමතුමාගෙන් 27/2 ප්‍රශ්නයක් ඇහැව්වා. ඒ ප්‍රශ්නෙට පිළිතුර එතුමා සභාගත කරා. මේක අද රටේ කතා වෙන දැවැන්ත ගැටලුවක්. පිළිතුර සභාගත කරලා දැන් අපි පිළිතුර ඉල්ලුවා. පිළිතුර ඉල්ලුවාම කියනවා ගාමිණී ලෝකයේ ඇමතුමා කිව්වලු ඒක යම්කිසි වෙනස්කම් වගයක් කරන්න තියෙනවා කියලා ඒක අරන් ගියාලු. එහෙම කරන්න බෑ. ඇමතිවරයා සභාගත කරා නම් ඔහුගේ පිළිතුර ඒක මේ සභාවේ මන්ත්‍රීවරුන්ගේ අධ්‍යයනය සඳහා තියෙන්න ඕනේ. ඒ නිසා කරුණාකරලා
ඒක නහල උත්තර දෙන්න.
කරුණාකරලා ඒක අපිට ලබා දෙන්න.
ඒක න බල උත්තර දෙන්න.
ගරු අපිට දැන් ඒක
හරි බලන්න. ගරු SMM මුෂාරෆ් මන්ත්‍රීතුමා විනාඩි 7ක කාලයක් ඔබතුමාට තිබෙනවා.
තලමේ ආසනத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே அரசாங்க பொறுப்பு முயற்சியின் முயற்சிகள் பற்றிய குழுவினுடைய முதலாவது அறிக்கை தொடர்பான விவாதத்தில்
அஜித் ராஜபக்சேதுமா சபாபதி
ஆரம்பகரான் கரு மந்திரிதுமா
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் முதலாவது அறிக்கை தொடர்பான விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்ததில் மகிழ்ச்சி. கோப் குழு, கோப்பா குழு தொடர்பாக அவர்களுடைய நீண்ட ஆய்வுகள் அலசல்களின் பின்னராக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவினுடைய இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இவ்வாறு கோப் குழுவாலும் கோப்பா குழுவாலும் பல்வேறு விடயதானங்கள் பற்றி ஆராயப்படுகிறது. அது தொடர்பான அறிக்கைகள் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்படுவதை நாம் அறிகின்றோம். இவ்வாறான இந்த செயற்பாட்டில் ஈடுபட்ட அந்த குழுவிற்கும் அதனுடைய தவிசாளருக்கும் நான் முதற்கண் எனது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தபோதும் இவ்வாறான சுயாதீன அறிக்கைகள் இங்கே சமர்ப்பிக்கப்படுகிற போது இந்த அறிக்கைகளினுடைய தாக்கங்கள் எத்தகையதாக இருக்கிறது என்பது பற்றி இந்த சபையில் உள்ள அனைவருமே சிந்திக்க கடமைப்பட வேண்டி இருக்கிறது. உதாரணமாக கடந்த ஆட்சி காலத்திலே பிணைமுறை மோசடி தொடர்பான ஒரு விவகாரம் மிக பூதாகரமாக இருந்து வந்தது. இந்த பிணைமுறை மோசடி தொடர்பாகவும் கூட கோப்குழுவினுடைய அறிக்கை வெளிவந்தது. இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு மட்டங்களில் பேசப்பட்டாலும் அதனுடைய விளைவு என்ன, இதற்கான உரிய நபர்கள் தண்டிக்கப்பட்டார்களா, இதனுடைய பெறுபேர்கள் கிடைத்தனவா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது விசேடமான நீதிமன்றம் அமைக்கப்பட்டு இந்த நீதிமன்றத்தின் ஊடாக வழக்குகள் விசாரிக்கப்பட்ட போதும் கூட நாம் அறிந்த வரையில் மிகச் சொற்பமாக ஒரு சில வழக்குகள் மட்டுமே அவ்விசேட நீதிமன்றத்தின் ஊடாக விசாரிக்கப்படுவதை அறிகிறோம். எனவே இவ்வாறான இந்த அறிக்கைகள் சுயாதீன குழுக்கள் ஊடாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகிற போது இந்த அறிக்கைகள் பெறுமதியற்றனவாக மாறுவது தொடர்பாக நான் கவலை கொள்கின்றேன். இதேபோன்றுதான் இந்த நாட்டினுடைய அரசியலிலே ஒரு திசை மாற்றியாக செயற்பட்டது இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்று சொல்லலாம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கூட ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளிவந்தது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளிவருவது தொடர்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த நாட்டிலே நிலவியது. அந்த அறிக்கையினுடைய உள்ளடக்கங்கள் தொடர்பாக எல்லோருமே, எமது நாடு மாத்திரமல்ல சர்வதேசம் முழுவதுமே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நாட்டில் நடைபெற்ற அந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதியினுடைய அறிக்கையிலும் கூட மிக முக்கியமான சில கருத்துக்கள், மிக முக்கியமான விடயதானங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஆனால் உண்மையில் இந்த அறிக்கைகளுக்கான மதிப்பு வழங்கப்படுகிறதா, அது இந்த உயர் சபை வழங்குகிறதா, அல்லது அதனை தொடர்ந்து அதனுடைய அறிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகார மையங்கள் இந்த அறிக்கைகளுக்கு மதிப்பு வழங்குகின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த அறிக்கையிலே தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தன. அதேபோன்றும் யாருடைய கருத்துக்களால், உந்துதலால் இளைஞர்கள் தூண்டப்பட்டு ஒரு சிறு குழுக்கள் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பாக அதிலே சொல்லப்பட்டிருந்தன. எனவே அவ்வாறு சொல்லப்பட்ட அந்த குறித்த அத்தே ஞானசார தேரர் அவர்களுடைய அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்கின்ற சிபாரிசும் அதில் சொல்லப்பட்டிருந்தன. ஆனால் அந்த குறித்த அமைப்பையும் குறித்த அமைப்பினுடைய செயலாளரையும் தடை செய்வதற்கான ஒரு நடவடிக்கை இந்த நாட்டில் எடுக்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. அங்கே ஜனாதிபதியினுடைய விசேட அறிக்கையில் தெளிவாக சொல்லப்படுகின்றது, இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அவருடைய செயற்பாடுகள், அவருடைய கருத்துக்களால் தூண்டப்பட்ட ஒரு சில முஸ்லிம் இளைஞர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. எனவே அவ்வாறான ஒருவரை தடை செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிக்கை அதிலே தெரிவிக்கின்றது. இருந்தபோதும் கூட அந்த குறித்த அமைப்பையோ அவரையோ தடை செய்யாமல் நாம் விட்டதனுடைய விளைவு என்னவென்றால் மீண்டும் ஒரு புதிய பூதாகரமான ஒரு பயங்கரத்தை அவர் இப்பொழுது கட்டவிழ்த்து விடுகிறார். மற்றும் ஒரு தாக்குதல் நடைபெறப் போகிறது, அது மிக நிச்சயமாக நடக்கப் போகிறது. அது எங்கே, யாரால், எப்போது நிகழ்த்தப்படும் என்பது வரையிலும் எனக்கு தகவல் தெரியும் என்றெல்லாம் மிக மக்களை குழப்பும் வகையிலான கருத்துக்களை சில ஊடகங்களில் அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர் தொடர்பாக ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இது அரசாங்கம் மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இந்த ஜனாதிபதியினுடைய ஈஸ்டர் அறிக்கை தொடர்பான அறிக்கைக்கு நாம், இந்த உயர் சபை, இந்த சபாநாயகர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒரு மதிப்பு கொடுப்பதாக இருந்தால், இந்த அறிக்கையை மதிப்பதாக இருந்தால் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த அறிக்கைக்கு புறம்பாக பல விடயங்கள் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த கோப்கா குழு தொடர்பாக நிறைய அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுவதென்றும் நிலதாரிகள் செய்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இதில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இதனுடைய சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு தேசம் அதனுடைய சுயாதீன ஆணைக்குழுக்களினுடைய சுயாதீன தன்மையில் தான் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை பெறும் என்று சொல்லலாம். இவ்வாறான கோப்குழு கோப்பா குழு போல இவ்வாறு ஈஸ்டர் அட்டாக் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதியினுடைய அறிக்கை குழுவினுடைய அறிக்கை போல இவ்வாறே இந்த நாட்டிலே இருக்கின்ற போலீஸ் கட்டமைப்பாக இருக்கலாம், நீதிமன்ற கட்டமைப்புகளாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் சுயாதீனமாக நீதியாக இயங்கினால் மாத்திரம்தான் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஏற்படுகிற போது மட்டுமே இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும். இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு விடயம், சம்மாந்துறையிலே கரங்காவட்டை என்கின்ற ஒரு இடம், சம்மாந்துறையில் இருக்கின்ற மக்களுக்கு சொந்தமான ஒரு காணிகள் தொடர்பான ஒரு விவகாரம் அம்பாறை பிரதேச செயலகத்திற்குள் அந்த காணிகள் இருந்தன. இந்த காணிகள் தொடர்பான முழு ஆவணமும் சம்மாந்துறை பிரதேச மக்களிடம் இருந்தன. இந்த விடயம் தொடர்பாக அரசாங்க அதிபர் தெளிவாக இருக்கிறார், பிரதேச செயலாளர் தெளிவாக இருக்கிறார், போலீஸ் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் தெளிவாக இருக்கிறார்கள். இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது இது சம்மாந்துறை மக்களுக்கானது என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். இருந்தும் ஒரு சில காணிகளை செய்வதற்கு அங்கு தடையாக இருக்கிறது. எனவே ஆவண அடிப்படையிலே, அதே போன்று அரசாங்க அதிகாரிகளினுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே சொந்தமானது என்று தெளிவுபடுத்தப்பட்டும் கூட அதனை நாங்கள் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய மொத்த நிர்வாக அலகும், இந்த நாட்டினுடைய உயர் அதிகார அரசியல் அதிகார அலகுகளும் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். எனவே சட்டம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்டுவதற்கு எம்மாலான பங்குகளை நாம் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே விவசாயிகள் தொடர்பாக நான் கூறி முடிக்க ஆசைப்படுகிறேன்.
මීළඟට ගරු ජේසි අලවතෝල මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 8ක් කාලයක් තියෙනවා.
ඔව් ගරු මුලාසන උඩ මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම අද දින කෝප් කමිටුවේ සභාපති චරිත හේරත් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරන පොදු ව්‍යාපාර කාර්ක සභාවේ පළවෙනි සහ දෙවෙනි වාර්තාව ඉදිරිපත් කරන අවස්ථාවේ විශේෂයෙන් මතක් කරන්න අද මේ වෙනකොට රටේ ජනතාව ඉතාමත් අසරණ තැනකට පත් වෙලා තියෙනවා. අපි දකිනවා රටේ නායකින්ගේ ඒ වගේම කෘෂිකර්ම ඇමතිවරයාගේ පඹය හදලා ඒවා ගිනි තබමින් ජනතාව ප්‍රශ්න ගණනාවකට මැදිහත් වෙලා තියෙනවා. කෝප් කමිටු වාර්තාව සම්බන්ධයෙන් කතා කරන්න ඉස්සෙල්ලා පොඩි කාරණා කීපයක් මතක් කරන්න ඕනි. අපිට මතක් වෙනවා මේ වෙලාවේ අපේ රටේ සුදු අධිරාජ්‍ය පාලනය කරන කාලේ ඌව වෙල්ලස්ස කැරැල්ලෙන් පසුව ඉතාමත් භයානක තත්ත්වයක් මේ රටේ ඇති වුණා. ඒ ඌව වෙල්ලස්සේ ජනතාව ඒ ඇති කරපු නිදහස් වෙනුවෙන් අරගලයේදී ඒ වෙනකොට සුදු අධිරාජ්‍ය ඒ ජනතාව ඝාතනය කරන්න විනාශ කරන්න ඒ වෙල්ලස්සේ තිබුණු සියලුම ගොවිබිම් විනාශ කරා. එහෙමනම් ඊට පස්සේ මෑත ඉතිහාසයේ නිදහසෙන් පස්සේ ඒ තත්ත්වය තමයි අද මේ රජය ඇති කරන්න අපේ රටේ ගොවි ජනතාවට. ඒ තත්ත්වය තමයි අද උදා වෙලා තියෙන්නේ. ඒ නිසා තමයි ගොවියා එළියට බැහැලා අද තමන්ගේ තියෙන ඒ අසරණභාවය අද ඒ අසරණ කරලා තියෙන තත්ත්වයට විරෝධය පාන්න තමයි රාජ්‍ය නායකයාගේ ඉඳලා මේ ඇමතිවරුන්ගේ පඹය හදලා ගහලා පුච්චන්. ඉතින් ඒ නිසා අද මේ පොදු ව්‍යාපාර කාරක සභාවේ මේ සාකච්ඡාවේ යන වෙලාවේ මතක් කරන්න ඕනි. විශේෂයෙන්ම අපේ රටේ දැන් මේ ඉදිරිපත් කරන වාර්තා දෙක බැලුවාම එකක් තමයි මහපොළ. දැන් මහපොළ ශිෂ්‍යත්ව ආධාර සඳහා මේක ආරම්භ කරේ ලලිත් ඇතුළත්මුල්ලි මැතිතුමා ඉතාම සද්භාවයෙන්. එතුමා අපේ රටේ විශ්වවිද්‍යාල අධ්‍යාපන ලබන දරුවන්ට ශිෂ්‍යයන්ට යම් සහනයක් දෙන්න ඕනි කියන ආකල්පයේ මත තමයි මේ මහපොළ අරමුදල ඇති කරේ. දැන් මේ මහපොළ අරමුදලේ තියෙන මුදල් යොදවලා තමයි ස්ලික් ආයතනය ආරම්භ කිරීම සඳහා ඒ කටයුතු කරලා තියෙන්නේ. දැන් බලන්න මේ වාර්තාව දිහා බැලුවාම මේ රටේ අධ්‍යාපනය ලබන දරුවන්ට යම් සහනයක් ලබා දීම සඳහා ඇතුළත් මුල්ලි මැතිතුමා ආරම්භ කරපු ඒ මහපොළ ශිෂ්‍යත් ආධාර ඒ අරමුදල මුදල් අද පෞද්ගලික වශයෙන් පරිහරණය කරන්න කණ්ඩායමකට හැකි වෙන විදිහට ගිවිසුම් සකස් කරලා තියෙනවා. ඉතින් මෙන්න මේවා දිහා බැලුවම එක අතකින් පුදුම සහගත දේවල්. දැන් මෙතන තියෙනවා විශේෂයෙන්ම 2009 සිට 2016 දක්වා නොරොච්චෝල ලක්විජ බලාගාරය සඳහා මේ ගල් අඟුරු ගෙන්වීම සම්බන්ධයෙන් දැන් මේ වார்த்தාව කියලා බැලුවාම අපිට පුදුම හිතෙනවා. මේ වார்த்தාව තුළ දැන් දේශපාලඥයන්ට තමයි ගොඩක් වෙලාට ඇඟිල්ල දික් වෙන්නේ වංචා දූෂණ සම්බන්ධයෙන්. අද මේ රටේ මතයක් යනවා මේ දේශපාලඥයන් 225 සම්බන්ධයෙන් චෝදන, ඒ කියන්නේ එක්කෙනෙක් දෙන්නේ එහෙම නැත්නම් යම් ප්‍රමාණයක් මේ කරන කාරණාවලදී 225ක් බලපාන. නමුත් මේ වார்த்தා දිහා බැලුවාම නිලධාරි කොයිතරම් මේ වංචා දූෂණ වලට සම්බන්ධ වෙලා ඒවා සැලසුම් සහගතව ක්‍රියාත්මක කරලා ඒවට දේශපාලඥයෝ සම්බන්ධ කරගෙන මේ කෝප් කමිටු වාර්තා දිහා බැලුවම අපිට පේනවා විශාල වශයෙන් මේ වංචා දූෂණ වලට මේ අය සම්බන්ධ වෙලා මේවා ක්‍රියාත්මක කරනවා. එතකොට අද එක පැත්තකින් මේ කෝප් කමිටු වාර්තාවේ කොච්චර ඉදිරිපත් කරත් යම් හෙලිදරව්වක් එකකින් සිද්ධ වෙනවා. නමුත් එතනින් එහාට මේකේ නීතිය ක්‍රියාත්මක කරනවා. දැන් අපි දන්නවා අපේ රටේ සාමාන්‍ය පුරවැසියෙක් වත්තකට පැනලා පොල් ගෙඩියක් කැඩුවත් ඒකන නීතිය හරියට ක්‍රියාත්මක වෙනවා. නමුත් මෙවැනි පොදු දේපොළ රටේ ජනතාවගේ මහජන මුදල් කෝටි ප්‍රකෝටි ගණන් මංචාසහගතව මේ හොරගම් කරන මේ පුජ්‍යලයන්ට මෙවැනි කෝප් කමිටු වාර්තාවලින් ඒ වගේම තවත් එවැනි දේවල් වලින් හෙලිදරව් වුණාට එතනින් එහාට ඒ ගොඩක් ඒවා එතනින් නවතිනවා. ඒ අය නවත වතාවක් ඊළඟ ආණ්ඩු වෙනකොටත් ඒවත් එල්ලිලා එහෙම නැත්නම් ඒවටත් අවශ්‍ය විදිහට සැකසিলা මේ මෙවැනිම ක්‍රියාමාර්ග ක්‍රියාත්මක කරනවා. ඉතින් ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා පාර්ලිමේන්තුව මේ කෝප් කමිටුව වාර්තා විශේෂයෙන්ම මේවා බලනකොට අපිට පේනවා මේවා මොනතරම් වංචා සාගතද එහෙනම් එතනින් එහාට ගිහලා එක්ක අල්ලා දූෂණ කොමිෂමට එහෙම නැත්නම් නීතිපති හරහා ඉතින් එහාට ගිහලා නඩු පවරලා පාර්ලිමේන්තුව විසින් මේ වැරදි කරුවන්ට දඬුවම් දීම අනිවාර්යෙන් සිදු කරන්න ඕනේ මොකද එහෙම නොවුනොත් අද බලන්න අපේ රටේ අද තරුණයන් මේ විශ්වාසය කියන එක සම්පූර්ණයෙන්ම නැති වෙලා තියෙනවා අපි දැක්කා අපේ රටේ කැරලි ගණනාවක් ආවා 71 ආවා තරුණයන්ගේ කැරල්ලක් 88 89 ආවා දැන් අද මොකද්ද අපේ තරුණයෝ අද අපේ තරුණයෝ බලන්න අද දැන් ජනාධිපතිවරණයේ අවසන් වෙනකොට අපේ තරුණයෝ පාරේ බිත්තිවල ඇඳ රූප ඇඳලා මේ රටේ එක රටක් එක නීතියක් මේ ඔක්කොම ක්‍රියාත්මක වෙයි කියලා විශ්වාසයක් ඇති කරගෙන තමන් බලාපොරොත්තු ගොන්නක් තියාගෙන ඒ තරුණයෝ ඒ ජනාධිපතිවරණයෙන් පස්සේ ඒ හැසිරීම තුල අපි දැක්කා දැන් මොකද අද වෙලා
තියෙන්නේ
අවුරුද්දක් එකහමාරක් යනකොට මොකද වෙලා තියෙන්නේ අද ඒ බින්දු රඳපු සියලුම තරුණයෝ අද වැඩි කොටසක් රට දාලා යන්න මේ රටේ ජීවත් වෙන්න බෑ ඔන්න වෙනස කියලා අද પાස්පෝර්ට් පෝලිං වල ඉන්නවා ඔක තමයි ඇති වෙලා තියෙන්නේ ඒ නිසා අපි කියනවා අද මේ රටේ නීතිය සම්බන්ධයෙන් මේ වංචා දූෂණ සම්බන්ධයෙන් මේ රටේ ඒවට නීතිය ක්‍රියාත්මක වෙයි කියලා අපේ තරුණයන්ට කිසිම විශ්වාසයක් ඇති වෙලා නැහැ ඒකට එක උදාහරණයක් තමයි දැන් මේ රටේ මේ ආණ්ඩුව බලයට පත් වුණාම 19 වෙනි ආණ්ඩුක්‍රම විවස්සාව වෙනස් කළා 20 වෙනි ආණ්ඩුක්‍රම විවස්සාව ගෙනාවා ඒකෙදි මොකද්ද උනේ අර ප්‍රජාතන්ත්‍රවාදීව ක්‍රියාත්මක කරන කොමිෂන් සභාවලට ආපහු ඒවා ඒකාධිපති එක තනකට බලය ගෙනල්ලා විධායකයට ගෙනල්ලා අද ඒ තුල ඒ විශ්වාසය කඩ වෙලා තියෙනවා අද ඒවට ස්වාධීනව යම් දාද්දුරට කරන්න තිබුණ හැකියාවත් අද අහිමි වෙලා තියෙනවා ඉතින් ඒ නිසා අද බලන්න අල්ලාහ් සහ දූෂණ කොමිෂම මේ පෞගේ කාලේ චෝදනා ගණනාවක් තිබුණු වසර ගණනාවක් හතරක් පහක් ඒවා පරීක්ෂණ කරලා නඩු පවරලා තිබුණා නඩු වලට මොකද අද වෙන්නේ ඒ නඩු අද අල්ලාහ් සහ දූෂණ කොමිෂම යම් යම් තාක්ෂණ දෝෂ තියෙනවා කියලා අද අධිකරණ ඉදිරිපත් කරාම නිදොස් කොට නිදාස් වෙනවා අපි දැනගන්න කැමති අල්ලාහ් සහ දූෂණ කොමිෂම මේ තාක්ෂණ දෝෂ තියෙනවා කියලා අයින් කරගත්ත නඩු නැවත පවරනවාද කියලා එකක්වත් මේ වෙනකම් පවරලා නැහැ කාටද මේ චෝදනා තියෙන්නේ මේ චෝදනා තියෙන්නේ මේ කෝප් කමිටු වල වාර්තාවල ඉදිරිපත් උනේ නංගම් මැති ඇමතිතුමලා ගණනාවකට මේ ආණ්ඩුවේ ඉන්න කැබිනට් ඇමතිතුරු ඇතුළු රාජ්‍ය ඇමතිතුරු ගණනාවකට නිලධාරි ගණනාවකට මේ චෝදනා තියෙනවා එහෙමනම් මේ සම්බන්ධයෙන් ජනතාවට කිසිම විශ්වාසයක් නැහැ අද ඒ නිසා ඒ වගේම තමයි අද සමහර නඩු නීතිපති
දෙපාර්තමේන්තුවට
ඒවා ගෙනියන්න තව පවත්වාගෙන යන්න බෑ කියලා දැන් බලන්න ඉස්සලා හිටපු නීතිපතිතුමා අද ශ්‍රේෂ්ඨාධි කියන අග්‍රවිනිශ්චකාරතුමා එතුමා නීතිපතිවර හැටියට ඉදිරිපත් කරපු නඩු අද වර්තමානයේ ඉන්න නීතිපතිවර කියනවා මේවා පවත්වාගෙන යන්න හරියට අවශ්‍ය සාක්ෂි නැහැ කියලා ඒවයින් කරගන්න
අවසන් කරන්න
ගන්න ඒ සාකර මන්ත්‍රී මට තප්පරල කීපයක් දෙන්න ඒ නිසා අපි කියනවා මෙවැනි තත්ත්වයක් තුළ අපි කොච්චර කෝප් කමිටු වාර්තා ඉදිරිපත් කරත් මේ මොනවා කරත් මේ රජය දැන් බලයට පත් වුණු වෙලාව ඉඳලා අද මේ වෙනකොට ක්‍රියාත්මක කරගෙන තියෙන්නේ තමන්ගේ අවශ්‍යතා ඉෂ්ට කරගන්න විතරයි විසින ආණ්ඩුක්‍රම විවස්සාව ගෙනාවා තමන්ගේ දෙන නඩු හබ ටික අයින් කරගත්තා එවැනි කාරණා විතරයි අද පොදු ජනතාව ඉතාමත් අසරණ වෙලා තියෙනවා අර ගොවි ජනතාව විතරක් නෙවෙයි මුළු රටේ සමස්ත ජනතාවම අද ඉතාමත් අසරණ වෙලා තියෙනවා ඒ නිසා තමයි තරුණයෝ රට හැරලා යන්න අද අවශ්‍ය පියවර අරගෙන තියෙන කියලා මතක් කරමින් විශේෂයෙන්ම මීට වඩා වැඩි ක්‍රියාමාර්ග දැඩි ක්‍රියාමාර්ග අපි මෙවැනි තත්ත්වයන් තුළ සියලු දෙනා එකතු වෙලා සාකච්ඡා කරගත යුතු කියන එක මතක් කරමින් වේලාව ලබා දීම පිළිබඳ
ඉස්සුතම් මිලාන්ටකාර වීරසුමන වීරසිංහ මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක් තියෙනවා
ගරු මූලාසනාරුවේ මන්ත්‍රීතුමනේ අද මේ 9 වෙනි පාර්ලිමේන්තුවේ තාමත් වැදගත් මේ ගෙවිච්ච වසර කාල සීමාව තුළ වැදගත් විවාදයක් ගණන මොහොත විශේෂයෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදිහට මේ 225ක් නියෝජිතයන් විදිහට තෝරාපත් කළ ඉවලා ඔවුන්ට පැවරෙන ප්‍රධාන රාජකාරිය හතරක් තියෙනවා ප්‍රතිපත් සම්පාදනය නීති සම්පාදනය මූල්‍ය පිළිබඳ අධීක්ෂණය අනිත් එක මහජන නියෝජනය මේ මූල්‍ය පිළිබඳ අධීක්ෂණය කියන කාරණාවේ ප්‍රධානම කාරණාවක් මේ පාර්ලිමේන්තුවේ සිද්ධ වෙනවා හැබැයි රූපරාහම තුළ රූපවාහිනී තුළ මාධ්‍ය තුළ මිනිස්සු හිතාගෙන ඉන්නේ පාර්ලිමේන්තුවේ තුළ කරන කෑකෝ ගැහිම් එහෙමනම් අවලාද නැගීම් පාර්ලිමේන්තු කරන විගඩන්තික තමයි මිනිස්සු පාර්ලිමේන්තුවල කරන කාර්යභාරයන් විදිහට ප්‍රධාන වශයෙන්ම අද දවසේ සමාජගත වෙලා තියෙන්නේ ඒක නිසා ඒ නිවුස් වලට හරියන විදියට හැසිරෙන්න පක්ෂ විපක්ෂ මන්ත්‍රීවරු හැසිරුණා වගේම අද දවසේත් එවැනි මාධ්‍ය හරඹයක් මේ පාර්ලිමේන්තුව තුළ සිදු වෙනවා අපි දැක්කා මා විශ්වාස කරන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ ප්‍රධානම කාරණා තුනක් සිද්ධ වෙනවා මේ පාර්ලිමේන්තු සභාගර්භයෙන් බැහැරව මේ පාර්ලිමේන්තු පරිශ්‍රය තුළ එකක් තමයි රාජ්‍ය ගිණුම් කාරක සභාව අනිත් කාරණා තමයි මුදල් පිළිබඳ කාරක සභාව අනිත් කාරණා තමයි පොදු ව්‍යාපාර කාර්ක සභාව. අද මේ කෝප් කමිටු වාර්තාව පොදු ව්‍යාපාර කාර්ක සභාවේ පළවෙනි වාර්තාවත් දෙවෙනි වාර්තාවත් පිළිබඳව කතා කරන කාරණාව. ඒක නිසා අද මේ වාර්තාව පිළිබඳ සමාජය විවෘත මනසකින් බලන්න ඕන වෙලාවක්. මේ ගෙවිච්ච කාල පරිච්ඡේදවල රටට වෙච්ච දේ පිළිබඳවත් මේ ආයතන පද්ධතිවල වෙච්ච දේ පිළිබඳවත් මේ වාර්තා පුළුල් විමර්ශනයක් කළ ඉදිරිපත් කළා තියෙනවා. ඒක නිසා මට සැකයක් තියෙනවා විපක්ෂය අද හැසිරීම අද ඒ වාර්තාව ගේනකොට චරිත හේරත් මැතිතුමා මේ බොහොම ආයාසයක් ගන්න සිද්ධ වුණා අඩුම ගානේ සභාපතිවරයා විතර කෝප් කමිටුවේ මේ වාර්තාව ඉදිරිපත් කරන්න. විපක්ෂය දැනගෙන හිටියා මේ වාර්තාව සන්දර්භය තුළ හතුරු වෙන කාරණා මොනවද කියන කාරණාව. ඒක නිසා සමාජයේ අවධානය වෙන දකට ගෙන යන්න තමයි හුන් උත්සාහ කරේ. මම මාධ්‍යෙන් ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා සැබෑ දේට මේ පාර්ලිමේන්තුවේ අද දවසේ මේ සිදුවන මේ ප්‍රධාන කාර්යාරයට අවධානය යොමු කරන්න කියන කාරණාව. අපි දන්නවා අපේ රටේ ගොඩක් ආයතන රාජ්‍ය ආයතන ගොඩක් දේවල් පිළිබඳ විශ්වාසය අද කඩා වැටලා තියෙනවා. හැබැයි එවැනි තත්ත්වයක් තුළ විකනකාධිපති දෙපාර්තමේන්තුව විශේෂ විකනාධිපති අන්තර්ගත පිළිබඳව අදටත් යම් විශ්වාසයක් කඩා වැටෙන්නේ නැතුව තිබිලා තියෙනවා. පහුගිය කාල පරිච්ඡේදයේදී විකනාධිපතිවරුන්ගේ හැසිරීම ඔවුන්ගේ නිර්භීත භාවයන් තුළ අපි ගෞරවය පුද ගන්නවා ඔවුන්ගේ හැසිරීම සම්බන්ධව. ඒ වගේ මේ පාර්ලිමේන්තුව තුළ කෝප් කමිටු වාර්තා සම්බන්ධ සහ කෝප් කමිටු පිළිබඳව ඉතිහාසයට වඩා වැඩි කියවීමක් පහුගිය මෑත ඉතිහාසයේ අපි දැක්කා. කීර්තිමත් සභාපතිවරුන් ඉදිරියට කටයුතු කරපු විශේෂම ඩීව් ගුණසේකර සහෝදරයා, ඒ වගේම සුනිල් හඳුන්නැත්ති හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා, ඒ වගේම වර්තමාන කෝප් කමිටු සභාපතිවරයා චරිත ආචාර්ය චරිත හේරත් මැතිතුමාගේ හැසිරීම සහ ඔවුන්ගේ ඕනෑකම තුළ මේ කෝප් කමිටු පිළිබඳව සමාජයේ යම් අවධානයක් තියෙනවා. ඒක නිසා මේ අද විවාදය සමාජයේ ප්‍රධානම කතිකාවක් බවට පත් වෙන්න ඕන විවාදයක් කියන කාරණාව මතක් කරනවා. අපි දන්නවා අපේ රටේ ආර්ථිකයේ බරපතල ඛේදනීය තත්ත්වයක් තියෙන්නේ. කවුරු මොනවා කිව්වත් බරපතල කඩාගෙන වැටීමක්. හැබැයි මේක දවසකින් දෙකකින් පැයකින් මාසකින් සිදුවෙච්ච දෙයක් නෙවෙයි. ක්‍රමිකව වසර 40කට වැඩි කාලයක් සිදුවෙච්ච ආර්ථික කඩා වැටීමක් මහා දවන්ත ඛේද වාචකයක්. අද රාජ්‍ය ආදායම 1977 වච රාජ්‍ය ආදායම අද මං හිතන්නේ 0%ට ආසන්න වෙලා. මේ ක්‍රමික කඩා වැටීමට හේතු අපි හරියට විමර්ශනය කරනවාද? හැබැයි මේ පාර්ලිමේන්තුවේ මා කලින් කියපු කෝප් කමිටුව එමුනම් රාජ්‍ය මුදල් කාර්ක සභාව සහ කෝපායක ඇතුළ මේ කාරණා සාකච්ඡා තුළ සිද්ධ වෙන්නේ මේ රාජ්‍ය කඩා වැටීමේ රාජ්‍ය ආදායම විනාශ වීමේ කාරණා. ඒක නිසා මේ රටේ ආර්ථික දිශානතිය තීරණය කරන ආර්ථික දිශානතිය ගැන කතා කරන වාර්තාවන් බවට මේක පත් වෙලා තියෙනවා. ඒක නිසා වැඩි අවධානයක් මේ සඳහා යොමු කරන්න ඕන. හැබැයි අවාසනාවකට මේ පාර්ලිමේන්තු විවාදයෙන් ඔබට මොකද්ද මේ සම්බන්ධ සිදුවෙන ක්‍රියාදාමය? ඉතිහාසයේ පළවෙනි වතාවට කෝප් කමිටු වාර්තාවක් කැබිනට් මණ්ඩලයට ගෙනිච්චා. එවකට හිටපු කෝප් කමිටු සභාපතිවරයා ඩීව් ගුණසේකර සහෝදරයා ඒ කෝප් කමිටු වාර්තාව කැබිනට් මණ්ඩලයේ පත්‍රිකාවක ඉදිරිපත් කළා. කැබිනට් මණ්ඩලයේ සාකච්ඡාවට පත් කරලා කැබිනට් මණ්ඩලයේ තීන්දුවක් ගත්තා. ඒ විමර්ශනයන් සියලු අමාත්‍යංශ ලේකම්වරුන්ට වගකීම් පැවරණ ආකාරයට සිද්ධ කරන්න කියලා අවස්ථා දෙකක් හෝ තුනක් ඒ කෝප් කමිටු වාර්තාව එවකට ඉදිරිපත් වුණායි කියන කාරණාව තමයි මා දන්න ඉතිහාසයේ. හැබැයි මේ වාර්තාව සම්බන්ධව වෙන ක්‍රියාදාමයක් සිද්ධ වේවිද? ඒක නිසා මම ඉතාමත් ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා අද කෝප් කමිටු සභාපතිවරයා කැබිනට් අමතිවරයෙක් නොවන නිසාවෙන් අඩුම ගාණ සභානායකතුමා හරහාවත් මේ කෝප් කමිටු වාර්තාව කැබිනට් මණ්ඩලෙත් අමාත්‍යංශවලත් ආයතනවලත් නිසි විමර්ශනයක් සිද්ධ වෙන්න ඕන, පසුබිමක් වෙන්න ඕන, පළවප්පයක් වෙන්න ඕන. එහෙමනොත් තමයි මේක යථාර්ථයක් බවට පත් වෙන්න පුළුවන්කම ලැබෙන්නේ. ඒ වගේම මේ කාරණා සම්බන්ධව මතක් කරනකොට තව එක් කාරණාවක් කියනවා. මේ කෝප් කමිටු වාර්තාව පිළිබඳ අපේ මෑත ඉතිහාසයේ ජනප්‍රියම කෝප් කමිටු වාර්තාව බවට පත් වුණේ 2015 යහපාලන ආණ්ඩුව ඇවිල්ලා දවස් 50ක් යනකොට මහ බැංකුවට කරපු මහා දවන්ත විනාශයයි මහ බැංකු වංචාව පිළිබඳ කෝප් කමිටු වාර්තාව. ඒ කෝප් කමිටුව සඳහා සභාපතිවරයා ඉදිරියේ එවකටත් ඒ ඩීව් ගුණසේකර සහෝදරයා සභාපතිවරයා ඉදිරියේ දීර්ඝ විමර්ශනයක් කරා අවසානයේ සිද්ධ වුණේ ඒ කෝප් කමිටු වාර්තාව පාර්ලිමේන්තුවේ සභාගත කරන්නවත් ඊට කඩ හම්බුනේ නැහැ. පාර්ලිමේන්තු න්‍යාය පුස්තකයට එහෙම නැත්නම් න්‍යාය පත්‍රයට ඇතුළත් කරලා තිබුණා මේක සභාවට ඉදිරිපත් කරන්න. ඊට කලින් දවසේ පාර්ලිමේන්තුව හදිස්සියේ විසිරුවා දැම්මා. ඒ වගේම මම අද දවසෙත් පාර්ලිමේන්තුවේ පුස්තකාලය තුලත් හැම ස්ථානයකම හොයලා බැලුවා. ආවම වශයෙන් මාස කිහිපයක් දීර්ඝ විමර්ශනයක් කරපු ඒ කෝප් කමිටු පළවෙනි වාර්තාව මේ පාර්ලිමේන්තු පරිසරය තුළ කිසිම තැනක ලිඛිත ලියවිල්ලක් ඉදිරිය දඬ දකින්න හම්බෙන්නේ නැහැ. ඒක නිසා ඒ දෙවෙනි වාර්තාව පිළිබඳව අපි යම් අවවාද දානයක් දැක්කා හඳුන්වන්නේ මැතිතුමාගේ ඒ වාර්තාව සම්බන්ධව. ඒක නිසා මේ අද ඉදිරිපත් කරන මේ වාර්තා දෙකෙන් පළවෙනි වාර්තාවෙත් දෙවෙනි වාර්තාවෙත් වැදගත් කාරණා දෙකක් විතර මේ ලැබිච්ච කෙටි වෙලාවේ මම මතක් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මේකේ ගොඩක් කාරණා සඳහන් වෙනවා. ගොඩක් කාරණා මේ පළවෙනි කමිටු වාර්තාවේ ඉදිරිපත් වෙනවා. හතරවෙනි කාරණාව කැලණිගඟේ ජල දූෂණය පිළිබඳ පරිසර විකරණ වාර්තාව සම්බන්ධව. ඒක මහා හිතන්නේ අපේ රටේ පරිසරය පිළිබඳව මහා දවැන්ත කියවීමකට හේතු වෙන වාර්තාවක් බවට පත් වෙලා තියෙනවා. කැලණිගඟ ආශ්‍රිතව බස්නාහිර පළාත් තුළ පිහිටා ඇති A හා B කාණ්ඩ වලට අයත් කර්මාන්ත දෙසි අනු හතරක් අතුළින් ඒ කාණ්ඩේ කර්මාන්ත හතලිස්සක පරිසර ආරක්ෂණ බලපත්වයක් රහිතවද කර්මාන්ත දෙසිය පහක් බලපත්ව නවතා ඇති බවද කිසිදු සටහනක් නොමැති ඉහළ අවදානමත් සහිත කර්මාන්ත 17ක් පවතින බවද ඒ වාර්තාවෙන් ඉදිරිපත් කළ තියෙනවා. ඒ කැලණිගඟ දූෂණය වීමේ ප්‍රතිඵලය මොකද්ද? මේ සමස්ත බස්නාහිර පළාතම මිනිස්සු වතුර බොන අමතලේ ජලාශයතුළු සියලු ජලාශවල ඒ ජල පරිපහදු වලට ලබා දෙන වතුර බොනතරම් විනාශකාරීකම් තියෙන කාරණා මේ වාර්තාවේ දීර්ඝ වශයෙන් සඳහන් කරනවා. දැන් මේ වාර්තාවෙන් පසුවේ එන්න ඕන මොකද්ද? දැන් මේ කැලණිගඟ විතරද මේ தත්ය අපේ රටේ ගංගා 103ක් ගලාගෙන බහිනවා. මේ ගංගා 103ම ගරු මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි දවැන්ත විනාශයකට ලක් වෙමින් තියෙන කාල පරිච්ඡේදයක්, දවැන්ත ජල දූෂණයක් සිද්ධ වෙන කාල පරිච්ඡේදයක්. එතන මේ වාර්තාව මේ වார்த்தාවට හේතු වෙපු ඒ අදාළ ආයතන නිලධාරීන් අධිකාරීන් සියලු දෙනාගේම වක්කීම් බවට පත් වෙන්න ඕන. මේ වார்த்தාව පදනම් පාදක කරගෙන මේ රටේ ගංගා 103 ආරක්ෂා කරගැනීමේ වැඩපිළිවෙළක් එන්නේ මැදිහත් වෙන්න. සුරගම ගංගා වැඩසටහන වර්තමාන රාජ්‍ය ඒ සඳහා මැදිහත් වෙලා තියෙනවා. ඒක ප්‍රමුඛ කාර්යභාරයක් බවට පත් කිරීම ප්‍රමුඛම කාර්යයක් බවට පත් වෙන්න ඕන. මේ වார்த்தා දෙකෙන් දෙවෙනි වார்த்தාව ඉදිරිපත් වෙන්නේ මොකද්ද? අපි මා කලින් කතා කරපු මහා බැංකු වංචාව වගේ දවැන්ත මහා දවාලේ කරපු මහා දවන්ත වංචාවක් පිළිබඳව තියෙන වார்த்தාවක්. මේ ස්ලීට් එකේ ප්‍රශ්නේ සම්බන්ධව සමාජයේ හරි කතිකාවක් වෙලා තියෙනවද? විශේෂ බාර ගරු අමාත්‍යතුමා මේ සභාවේ ඉන්නවා. බන්දුල කුමාර නැමැත්තුමනි, ඔබතුමා මහා දවන්ත අර්බුද රාශියක් මේ දවස්වල මුහුණ දෙනවා. හැම තැනම ප්‍රශ්න, අන්තෝ ජට බහි ජට ඇතුළේ ජට පිටත් ජට ප්‍රශ්න ගොඩක් ඇත්ත. හැබැයි මේ මොහොතේදී අද මේ කෝප් කමිටු වார்த்தාවෙන් මතුවෙන මේ ස්ලීට් එකේ මහා හොරකම මොකද්ද? අපේ රටේ රාජ්‍ය ආයතන පෞද්ගලීකරණය කරන මංකොල්ල කන ක්‍රියාදාමය කොහොමද නීත්‍යානුකූලයේ කියන කාරණා මේ වார்த்தාවෙන් ඉලිදරව් වෙනවා.
කාලය අවසන් වෙලා
අවසාන වශයෙන් කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතිය, කැබිනට් මණ්ඩලයේ එකඟතාවයන්, නිලධාරීන් එකඟතාවයන් ඒ සියල්ල මැදිහත් වෙලා ස්ලීට් එක මංකොල්ල කාපු ආකාරය පියවරෙන් පියවර මේ වார்த்தාවේ ඇතුළත් වෙනවා. ස්ලීට් එක විතරද මෙහෙම අපිට අවසතු වෙච්ච රාජ්‍ය ආයතන? තවත් රාජ්‍ය ආයතන ගණනාවක් මේ වගේ අවසතු වෙමින් තියෙනවා, වෙලා තියෙනවා, අනාගතයේදීත් වෙන්න පුළුවන්. ඒක නිසා මේ වார்த்தාව පාදක කරගෙන අපේ රටේ ඉදු මහා දවන්ත ආර්ථික ඝාතකයෙක් වෙච්ච වික්‍රම වීරසූරියලා කරපු හොරකම් වංචා ඒ දේවල් පිළිබඳ මේ වார்த்தාවෙන් සිදුවෙන වෙලාවේදී විශේෂ බාරගරු අමාත්‍යතුමනි බන්දුල ගුණ ඇමැතුමනි මේ වார்த்தාවේ විවාදනාව අද විවාදයේ අවසන් වූ සැනින් ඔබතුමා ඍජුව මැදිහත් වෙලා මේ ආයතනයේ අත්පත් කර ගැනීමේ ක්‍රියාවලිය, නීතිමය ක්‍රියාවලිය ගන්න මේ වார்த்தාව හොඳටම පදනම් කියන කාරණා සිහිපත් කරමින් මේ වார்த்தාව පිළිබඳ සමාජයේ මේ අනිකුත් කාරණා පිළිබඳ සමාජයේ වැඩි අවධානයක් යොමු වනාසේම මේ පිළිබඳව යම් ක්‍රියාදාමයක් ගන්න ක්‍රියාවලියකුත් කැබිනට් මණ්ඩලයත් රජයත් නිලධාරියොත් ආයතනත් මැදිහත් කරන ක්‍රියාදාමයකුත් මේ පාර්ලිමේන්තුවම වෙන්න ඕන කියන කාරණා සිහිපත් කරමින් මට වෙලාව ලබා දීම සම්බන්ධව මගේ ගෞරවනීය ස්තුතිය ඔබතුමාට පුද කරන බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීවරුනි. මේ ළඟට සෙල්ලරාස රජේන්ද්‍ර මෙතුමා ඔබතුමාට මිනිත්තු 8ක් කාලයක් තියෙනවා.
සවයි මේඳාංගෙන්ද්‍ර තලවරවර්ගලේ ඉන්ද්‍රිය තිනම් அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவினுடைய அறிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விவாதமானது மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. கணக்காய்வு தொடர்பான சுயாதீன ஆணைக்குழு இரத்து செய்யப்பட்டு திருத்தச் சட்டத்தின் மூலம் அதன் அதிகாரங்கள் முழுவதும் ஜனாதிபதியினுடைய கைகளுக்கு கொண்டுவரப்பட்ட பிற்பாடு இவ்வாறான இந்த கோப் குழுவினுடைய விசாரணைகள் என்பது வெறுமனே முன்னே அரசாங்கம் சார்ந்தவர்களை பழிவாங்குவதற்கான ஒரு கருவியாக மட்டும்தான் இவை பயன்படுத்தப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்கும். இந்த இடத்திலே இந்த சிலிட் நிறுவனத்தில் நடந்த மோசடிகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலையிலே சாத்திய பாட்டு அறிக்கை தொடர்பான வீண்விரியங்கள் தொடர்பாக இங்கே குழுவினுடைய தலைவரால் இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே இப்போ அதிவேக நெடுஞ்சாலைகள் தொடர்பான விடயத்திலே அதற்கு அப்பொழுது பொறுப்பாக இருந்த லக்ஷ்மண் கிரியல்ல கௌரவ உறுப்பினர்கள் கூறியிருக்கின்றார். அது அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுது கொள்கைகள் மாறும், அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். நான் இந்த இடத்தில் இப்போ இந்த இங்கே சரிகள் தவறுகளுக்கு அப்பாலே தென்னிலங்கையில் நடைபெறுகின்ற இவ்வாறான பிழைகள், தவறுகள், மோசடிகள் தொடர்பாக விசாரிப்பதற்கு இங்கே ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ரெண்டு கட்சிகளுமே, ரெண்டு தரப்புகளுமே வடகிழக்கை தொடர்பாக முழுமையான ஒரு புறக்கணிப்பை தொடர்ச்சியாக நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றீர்கள். யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த 2016 ஆண்டிலிருந்து யாழ்ப்பாண நகரம் தந்திரோபாய அபிவிருத்தி திட்டத்தின் கீழே அபிவிருத்தி செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் வடிகால் அமைப்பு தொடர்பான ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த வடிகால் அமைப்பு தயாரிக்கப்படுவதிலே தரையுயர தரவுகளும் மலைவீழ்ச்சி தரவுகளும் இல்லாமல் தான் அந்த மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இது எவ்வளவு பெரிய மோசடி, இது தொடர்பாக நீங்கள் ஏன் இதை கண்டுகொள்வதில்லை, இது தொடர்பாக நான் நாடாளுமன்றத்திலே பல தடவை நான் உரையாற்றியிருக்கிறேன். உங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அங்கஜனுடைய தலைமையிலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கூட இந்த விடயங்கள் தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு எழுதி அவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து ஒரு மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் அது தொடர்பாக என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டது என்பது தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் எங்களுக்கு தரப்படவில்லை. இப்பொழுது வடக்கிலே மீனவர்களுடைய பிரச்சினை ஒரு பாரிய பிரச்சினையாக இருக்கிறது. மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை ரோலர் படகுகளினாலே, இந்தியாவிலிருந்தும் தென்னிலங்கையிலிருந்தும் வருகின்ற ரோலர் படகுகளினாலே எங்களுடைய மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுகின்றது. வடக்கு மீனவர்களுடைய பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் திட்டமிட்ட ரீதியிலே கடந்த 10 ஆண்டுகளாக, அது ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த மைத்ரி ரணில் நல்லாட்சி அரசாங்கமாக இருக்கலாம், திருப்ப இப்ப வந்திருக்கிற கோட்டபாய அரசாங்கமாக இருக்கலாம், மூன்று அரசாங்கங்களுமே எங்களுடைய மீனவர்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பதை குறியாக கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே இப்பொழுது ஒரு அண்மைய தகவல் ஒன்று, கடல்தொழில் அமைச்சருக்கு இலஞ்சம் கொடுத்து உள்நாட்டு ரோலர் படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு படகு, ஒரு ரோலர் படகு 5000 ரூபா வீதம், ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபா லஞ்சம் வழங்கப்படுவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய குழுக்கள் அக்கறை செலுத்துமா, அல்லது வடக்கு கிழக்கிலே உங்களுடைய முகவர்களை வைத்துக் கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய பிரதேசங்களை சிங்கள பௌத்தமயாக்கும் மயமாக்குகின்ற செயல்பாடுகளில் தான் நீங்கள் ஈடுபடுவீர்களா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது வடகிழக்கிலே இலங்கை பூராவும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய சம்பள முரண்பாடுகளை தீர்க்க சொல்லி. அந்த போராட்டத்தில் நேற்றைய தினம் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது பாடசாலைகளை புறக்கணிப்பதாக பாடசாலை ஆசிரியர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த பின்னணியிலே நேற்றைய தினம் அந்த போராட்டம் முடிவடைந்த பிற்பாடு வடக்கு மாகாணத்திலிருந்து அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்ட புள்ளி விவரங்கள் மிகுந்த மோசடி நிறைந்ததாக இருக்கிறது. வடக்கு மாகாண அதிகாரிகள் உண்மைக்கு புறம்பான புள்ளி விவரங்களை, அதுவும் பிழைப்பிழையாக, அவர்கள் செய்ததை கூட பிழைப்பிழையாக வெளிப்படையாக தெரியக்கூடியவாறு புள்ளிவிவரம் கணக்கு பார்ப்பதற்கே தெரியாதவர்கள்தான் அதிகாரிகளாக இருக்கிறார்களா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அங்கே தவறுகளை செய்திருக்கிறார்கள். வடமாகாணத்தில் இருந்து 25 வீதத்துக்கும் குறைவானவர்கள் தான் அந்த நேற்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருந்தார்கள். ஆனால் கல்வி அமைச்சரோ இங்கே 66 வீதமானவர்கள் சமூகம் அளித்திருந்ததாக ஒரு தவறான ஒரு தகவலை இங்கே வழங்கியிருக்கிறார். இந்த செயல்பாடுகளை விடுத்து ஆசிரியர்களுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வலியுறுத்தி கொண்டு, வவுனியா மாவட்டத்திலே ஒரு பாரிய சிங்கள குடியேற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்கான நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லை மீள் நிர்ணயம் என்ற பெயரிலே அரசியல் பிரமுகர்களோடு, பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு எந்த விதமான கலந்துரையாடல்களும் இல்லாமல் வவுனியாவில் இருக்கின்ற சிங்கள அரசாங்க அதிபருடைய துணையோடு, அரசாங்கத்தினுடைய எடுபடி கட்சியாக இருக்கின்ற இபிடிபி அமைப்பினுடைய பிரதிநிதி திலீபன், ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்ற வவுனியா மாவட்டத்திலே அனுராபுரத்திற்குள் இருக்கக்கூடிய 1330 சிங்கள குடும்பங்களை வவுனியா வடக்கோடு இணைக்கின்ற ஒரு ரகசிய சதி வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த வருடம், இந்த வருடம் முற்பகுதியில் ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி போகசேவக்கு விஜயம் செய்திருந்தார், அதற்கு பிற்பாடு இந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். திட்டமிட்ட ரீதியிலே தமிழர்களுடைய பிரதேசத்தில் குடிப்பெரம்பலை மாற்றியமைக்கின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த அனுராபுரத்துக்குள் இருக்கக்கூடிய 1330 சிங்கள குடும்பங்களை வவுனியா வடக்கோடு சேர்க்கின்ற செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும். இனவாத ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வவுனியா அரசாங்க அதிபர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கே தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே, வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காரைமுனை, அதாவது புனானைக்கு அண்மித்த பகுதியிலே காரைமுனை என்கின்ற இடத்திலே 200 சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான முயற்சிகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. அவர்கள் அங்கே போலியான கொமித்திகளை அனுமதி பத்திரங்களோடு அங்கே வந்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் கூட அங்கே சென்றிருக்கின்றார். அந்த எண்பதுகளிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பத்திரங்களில் ஒரு அதிகாரி கையப்பட்டிருக்கிறார், காணி அதிகாரி கையப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு காலப்பகுதியிலும் கடமையாற்றியிருக்கவில்லை. ஆகவே இந்த சிங்களமயமாக்கின்ற செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
அவசான்கிறேன். බෝමිසුති කරුමන්තුමා ඊළඟට කරු සිවනාතුරේ චන්ද්‍රකාන්තන් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 10ක කාලයක්
තියෙනවා. සෞඛ්‍ය පාර්ලිමේන්තුවේ තලමි දාංගුන්ගේ තලවර අවර්ගලේ ඉන්ද්‍ර අරසංග පොරොප්පු මියචි පටිය කුලවින අරකේ එන් ඔත්‍යෝපිරණලේන කෝරියට කරත මෙට්‍රි මල්චියෝඩෝ උමිරේ කොප්කොළු අරකේ සම්බන්ධමාක ආලංගච්චේ දකච්චි උරුපිනර්කල් பலமான விவாதங்களை முன்பத்திருந்தாலும் கோப்குழு அறிக்கை என்பது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிரபலியத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக எனக்கு முன்னர் பேசிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்ன கருத்துக்களின்படி மிக முக்கியமான ஒரு ஊழலாக இலங்கை மத்திய வங்கியின் ஊழல் இடம்பெற்றிருந்தது. அதை கோப்குழு அறிக்கையை சுட்டிக்காட்டிய பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் நாட்டில் ஏற்பட்டது. அரசியல் ரீதியாக அந்த விடயத்திற்கு பாராளுமன்றம் தீர்வு கொடுத்ததோ நீதிமன்றம் தீர்வு கொடுத்ததோ தெரியாது. ஆனால் மக்கள் அதுக்கு தீர்ப்பு கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், யூஎம்பி அரசாங்கம் இருந்த காலத்தில் இடம்பெற்ற அந்த நிகழ்வின் காரணமாக மிக பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி யூஎம்பி கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட பெறாமல் போயிருந்தது. ஆகையால் கோப்குழுவின் அறிக்கை என்பது மிக முக்கியமானது. அதை பாராளுமன்றத்திலே விவாதிப்பதை மக்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள். இருந்தாலும் பொறுப்புமிக்க பாராளுமன்ற அடிப்படையிலே நாங்கள் விவாதித்து மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதுக்குத்தான் மக்கள் எங்களை நியமித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதுபோன்று அரசியலுக்காக பலர் பல விமர்சனங்கள் செய்ய முடியும். விசேடமாக என்னை போன்றவர்களை அரசியலிருந்து அகற்றுவதற்கு பொய்யான பல பிரச்சாரங்களை பாராளுமன்றத்துக்கு உள்ளே தங்களுடைய சிறப்புரிமைகளை பயன்படுத்தி செய்கின்ற சதிகளை நான் பார்க்கிறேன். விசேடமாக தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, உங்களுடைய அவதானத்தை ஈர்க்க விரும்புகிறேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியர் ராகுல ராஜபுத்திர அவர்கள் கடந்த 8/10/2021 அன்று பாராளுமன்ற உரையிலே என்னை பற்றி பேசியிருக்கிறார். அதாவது எமது பதிவிலே 285வது இலக்க 9 பிரிவிலே 2021 அக்டோபர் மாதம் 8 தேதி கன்சார்ட்டில் 1378 பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்பானது. ஏஎல் ஏபிடி 10/62/68 மிஸ்டர் சிவனச்சந்திரி சந்திரகாந்தன் என்று இந்த இலக்கத்திலே எனக்கு ஒரு மண் பெர்மிட் இருப்பதாக இந்த பாராளுமன்றத்திலே பொய் உரைத்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று பதிவு என்ற அடிப்படையிலே இவர் சொன்ன பொய்யை நான் ஆதாரத்துடன் முன்வைக்கிறேன். நான் மேல் குறிப்பிட்ட இலக்கத்துக்குரிய நபர் திரு சுந்தரமூர்த்தி சந்திரகாந்தன், புதூர் கதிரவள்ளி மட்டக்களப்பு, தேசிய அடையாள அட்டை இலக்கம் 1998/31/90/23/35. இந்த இலக்கமுடைய நபருக்கு வழங்கப்பட்டது. என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக குற்றவாளி போல் இங்கு சித்தரிக்கப்படுது. ஆகையால் இந்த கன்சார்டிலே வந்திருக்கிற பதிவை பொறுப்புமிக்க பாராளுமன்ற பதிவிலிருந்து அகற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே அரசியலுக்காக பொய்களை கூறுவதை தம்பி சாணக்கியம் இருக்கிற பொழுது உரையாற்ற ஒன்றுபடுத்தேன், அவர் இல்லை. இருந்தாலும் அவர்கள் அரசியலுக்காக எதையும் பேசாமல் பொறுப்பு வாய்ந்தவர்களாக பேச வேண்டும். முஷணமாக என்னுடைய அறிவு கட்டிய அளவிலே அவரும் 3 வருடங்களுக்கு முன்னர் 2 டிப்பர் வண்டிகளை வைத்து அவருடைய பகுதிகளிலே மஞ்சாவரத்தில் ஈடுபட்டார். அதை மறந்திருப்பது என்பது வேதனை அளிக்கிறது. ஆகையால் தனிநபர் விமர்சனங்களை விட்டு நாங்கள் மக்கள் பிரதிகளாக பொறுப்போடு செயலாற்ற வேண்டும். முக்கியமாக இந்த கோப்புற கோப்புக்குழு அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்கிற பொழுதோ மிகப்பெரிய சத்தமும் கூச்சலும் ஏற்பட்டது. அதிலும் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்களுடைய முடிவின் பிரகாரம் நாங்கள் சேதன பசலையை கொண்டு வந்து நஞ்சற்ற உணவு உற்பத்தியிலே மேம்பெற வேண்டும், பசுமையை இலங்கையில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற திட்டத்தை மிக கடுமையாக அமுலாக்கியதன் காரணமாக, கடுமை என்று நான் சொல்வது மக்கள் 50-50, அதாவது சேதன பசலை 50%, ரசாயன பசலை 50% என்று கேட்டார்கள். அது இல்லை, 100% அதை நிறுத்தி செய்வோம் என்று எடுத்த முடிவின் பால் நாடு ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலே வெற்றி கொள்வோம் என்பது நம்பிக்கை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இப்பொழுது எங்களுடைய 2,00,000 ஏக்கரை கொண்ட நிலம் பகுதிகள் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தீர்வாக இந்தியாவிலிருந்தும் ஏனைய கிராமப்புறங்களிலும் உரட்சியிலே மக்கள் ஈடுபட்டு சற்று முன்புறமாக இயங்குவதன் காரணமாக நிச்சயமாக வெற்றி அளிக்கும் என நான் நம்புகிறேன். அதற்காக நானும் பாடுபட்டு உழைக்கிறேன். இருந்தாலும் ஜனாதிபதி அவர்களுடைய உத்தரவையும் அரசாங்கத்தின் உத்தரவுகளையும் கிராம மட்டங்களிலே அமலாக்குகிற அல்லது அரசியல் காட்புணர்ச்சி காரணமாக இடம்பெறுகிற உத்தியோகஸ்தர்களுடைய அசம்பந்த போக்கும் பெரிய அளவிலே கிராம மட்டத்தில் தாக்கம் செலுத்தியிருக்கிறது. சில இடங்களிலே இன்னும் மக்களுக்கு தெளிவூட்டப்படவில்லை. அதேபோன்று அரசு உத்தரவின் பேரில் சிறிய அளவிலான உற்பத்தியாளர்களுக்கான மானிய கொடுப்பனும் வழங்கப்படவில்லை என்கிற கவலை எனக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு நிச்சயமாக மக்கள் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கான ஏற்பாடு செய்கிற பொறுப்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக நான் செயலாற்ற வேண்டும் என்பதை எங்களுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொல்லி வைக்க விரும்புகிறேன். விசேடமாக எங்களுடைய மழை காலத்தில் ஈசல் வருவது போல கௌரவ நிதியமைச்சர் வசில் ராஜபக்ச அவர்கள் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறும் என்று சொன்ன அறிவிப்போடுதான் இப்பொழுது மாகாண சபைக்கு போட்டியிட தயாராக இருக்கின்ற தமிழ்த் தேசிய
கூட்டமைப்பை
உறுப்பினர்கள் தான் இப்பொழுது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள். அவர்கள் ஜன ரீதியாக போராடட்டும், ஆனால் இந்த மாகாண சபை இல்லாமல் போவதற்கு ஆர் காரணமாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் மறந்திருக்கிறார்கள். அதுபோன்று நான் முன்னர் பேசியது போல என்னை நல்லாட்சி காலத்திலே சிறைப்பிடிப்பதற்கு எப்படி கஷ்டப்பட்டார்கள், அல்லது குறைந்த ஆசனங்களை வைத்து பாராளுமன்றத்திலே ஆட்சி அமைப்பதற்கு எப்படி உதவி செய்தார்கள், அல்லது அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியை வளரவிடக் கூடாது என்பதற்காக என்னை அரசியலிருந்து அகற்றுவதற்காக பொய்யான குற்றத்தை சித்தரித்து நான் ஒரு கொலைகாரன் என திட்டமிட்டு என்னை சிறையிலே 5 வருடத்துக்கு அதிகமான காலம் அடித்தார்கள். அதேபோன்று இப்பொழுது அவர்களோட யுத்தி என்னவென்றால், நான் மக்கள் மத்தியிலே பிரபலியம் பெற்று அதிகூடிய வாக்குகளை பெற்ற அடிப்படையிலே அதை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காக என்னை ஒரு கொள்ளை கூட்டம் போல அல்லது மண்ணை கடத்தி விற்கிற ஒரு கும்பல் போல என்னை சித்தரிக்க பாராளுமன்றத்திலே முயல்வது என்பது வேதனை அளிக்கிறது. இது கற்றறிந்தவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மன்றம், அதிலும் கௌரவமாக அமைய வேண்டிய பேச்சுக்களிலே மிக மோசமான பேச்சுக்களை இந்த தமிழ் தேசியவாதிகள் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக் கொள்கிறேன். ஆகையால் ஒரு பொறுப்புமிக்க கட்சியின் தலைவரின் அடிப்படையிலும் பொறுப்புமிக்க பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையிலும் இந்த நாட்டிலே வந்திருக்கிற எல்லா விதமான சவால்களையும் எதிர்கொண்டு வெல்வதற்கு பாடுபடுவோம். காரணம் என்னவென்றால், நானும் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த அரசாங்கத்தின் பங்குதாரராக இருக்கிற அடிப்படையிலே எல்லா விடயங்களுக்கும் தோளோடு தோல் நுழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மக்கள் பிரச்சனை படுகிற பொழுதோ அதற்கு நாங்களும் சேர்ந்து முகம் கொடுப்போம், அதற்கு வருகிற எல்லா விதமான தீர்வுகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு முன்னெடுப்போம். அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்கிற கடமையாகத்தான் நான் பார்க்கிறேன் என கூறி எனக்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.
அவதானம் யொமு கரணும்.